நம்ம அநேக கதைகள்ல கேள்விப்பட்டிருக்கலாம், அநேக இடங்கள்ல படிச்சிருக்கலாம். ஒரு மனுஷன் அனாதையா பிறக்கிறான், அனாதையா பிறந்து ரொம்ப ஏழை, சாப்பாட்டு கூட இல்லாத பிறந்து அனாதையா பிறந்திருக்கும் போது திடீர்னு அவன் வளர்ந்த பிறகு ஒரு நாள் அவனுக்கு திடீர்னு தெரியுது, ஒரு பெரிய பணக்காரனுடைய பணக்காரனுக்கு ஒரே வாரிசு இந்த பையன் அவனுக்கு தெரியுது. அந்த மாதிரி கதையை த்ரில்லிங்கா நமக்கு இருக்கும் இல்லைங்களா? ஒரே வாரிசு, எவ்வளோ சொத்துக்கு ஒரே வாரிசு, ஒரு நைட்லயே பெரிய பணக்காரன் அவன் மாறிடுறான். மாறிட்டு அவன் ஏதோ செஞ்சதுனால அப்படி ஆயிரல, அவன் ஏதோ கஷ்டப்பட்டு மேல வந்தவன் அல்ல, அவன் செஞ்சதெல்லாம் ஒரு குடும்பத்துல அவன் பிறந்துட்டான், பிறந்ததுனால பெரிய சொத்துக்கு வாரிசாக அவன் மாறிட்டான். அது ஒரு பெரிய த்ரில்லிங்கான கதை. அந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப விருப்பமா இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்த உடனே பேதுருவா தான் அதை விட பெரிய த்ரில்லிங்கான கதையை நமக்கு சொல்லிட்டு வர்றார். ரொம்ப த்ரில்லிங். என்ன, அவர் வந்து அழிஞ்சு போற ஒரு சொத்தை பத்தி, ஒரு பெரிய வாரிசு பத்தி பேசல, அவர் ஒரு அழியாத நித்திய சுதந்திரத்தை பத்தி நமக்கு பேசிட்டு வர்றார். அது நம்ம பார்த்துட்டு வரோம். அவர் பேதுருவை பத்தி நமக்கு தெரியும், ரொம்ப உணர்ச்சி வசப்படுற மனுஷன் இல்லைங்களா? திடீர்னு உணர்ச்சி வசப்படுவார். அவர் ஆரம்பத்தை, அவர் நிருபம் ஆரம்பிக்கும் போதே பயங்கர உணர்ச்சியோடு, ஒரு பாம்பு வெடிச்சா எப்படி வரும் அந்த மாதிரி, இதயமே பாம்பு வெடிக்கிற மாதிரி அவர் மனசுல இருக்கிற அக்கினியை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஒரு நிருபம் ஆரம்பிக்கிறாரு, நிருபம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு, பிளஸட் பி காட், இங்கிலீஷ்ல வருது ஸ்தோத்திரம், அதான் ஆரம்பிக்கிறார், பிளஸட் பி காட், ஸ்தோத்திரம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் அவர் நிருபத்தை ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்தோத்திரத்திலேயே நம்மளுடைய சுதந்திரத்துக்கு காரணர் யார் அப்படின்றத நமக்கு சொல்றார். யார் காரணர்? பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய தேவன், யெகோவா. அவர் யார்? நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு. நம்ம போன வாரம் பார்த்தோம், நம்மளுடைய கர்த்தராகிய இயேசுன்றது வந்து ரொம்ப பாக்கியமான ஒரு விஷயம். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். எதுக்கு மகிழ்னோம்? நம்ம இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்த காரன் அவர், என் உள்ளத்தில் சொந்தமானார். உள்ளத்துல சொந்தமானா எப்ப பார் மகிழ்ச்சி இருக்கோங்க, மகிழ்ச்சி இருக்கும். இது வெறும் பாக்கியம் இல்ல, பெரிய பாக்கியம் இல்ல, என்ன பாக்கியம், மா பெரு பாக்கியம். எப்படி போட்டிருக்கு பாருங்களா, அதெல்லாம் அந்த கால பாட்டு, அதெல்லாம் உணர்ந்து எழுதியிருக்காங்க. பாக்கியம் மாத்திரம் இல்ல, மா பெரு பாக்கியம், மா பெரு பாக்கியம். ஏன்னா பிதா இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சொந்தக்கார ஆயிட்டதுனால, ஒன்னு ஆயிட்டதுனால, அந்த யெகோவாவை நோக்கி பிதான்னு கூப்பிடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அத பேதுரு நமக்கு விளக்கி கொடுக்கிறார். அடுத்ததாக நம்முடைய சுதந்திரத்துக்கு காரணத்தை சொல்லிட்டு, நம்ம சுதந்திரத்துக்கு காரணம் என்ன, எதனால நமக்கு இந்த சுதந்திரம் கிடைக்குதுன்னா, த அபாண்டன்ட் கிரேஸ், அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே. அந்த 4வது வசனத்துல தமது மிகுந்த, கடைசியில போட்டிருக்கு, தமது மிகுந்த இரக்கத்தின்படியே அப்படின்னு போட்டிருக்கு. இது காரணம் என்ன, நம்ம ஏதோ செஞ்சதுனால, நம்ம ரொம்ப நல்லவங்கன்றதுனால, நம்ம 24 மணி நேரம் உபவாசம் பண்றவங்கனால இல்ல, அவருடைய மிகுந்த இரக்கம், இறையாண்மையின் இரக்கம். யார் மேல் இரக்கமா இருப்பேனோ அவர்கள் மேல் இரக்கமா இருப்பேன்னு சொன்ன அவருடைய இரக்கத்தின் நதி நம்ம மேல பாஞ்சிச்சு, நம்ம மேல பாஞ்சிச்சு, பாஞ்சு என்ன செஞ்சிச்சு, மறுஜென்மம், நமக்கு மறுஜென்மம் ஏற்பட்டுச்சு. பாவத்தில் மரித்திருந்த நம்ம, பாவத்தில் அடிமைப்பட்டிருந்த நம்ம, ஐயோ பாவத்தின் அடிமைத்தனத்தை நம்ம விளக்கணுமா, என்ன பாவம் நம்மளை என்ன செஞ்சு வச்சிருந்துச்சு, அதை செய்யவும் செய்யாம இருக்கவும் முடியல, அது செஞ்சா என்ன அழிச்சிடும். யோசிச்சு பாருங்களேன், பாவத்தின் அகோரம் என்னென்ன மாதிரி வெளிப்படுது. குடிக்காரன் அவன் குடிச்சா தெரியும் அவன் அழியவான், அவங்க உடம்பு கெட்டு போவான், வாழ்க்கை கெட்டு போவான், ஆனால் குடிக்காமையும் நாள் இருக்க முடியல, அதுக்கு அடிமை. பாவத்தின் அடிமைத்தனத்தின் அகோரம் கோரம் வந்து நம்ம சொல்ல முடியாது, நம்மளை விட்டு தலை பிடிச்சி முடிய ஆற்ற மாதிரி, அது சொல்றதெல்லாம் நம்ம செய்யணும், நம்மளை தூங்க விடாது, நிம்மதியா இருக்க முடியாது, நம்மளை நரகத்துக்கு இழுத்துட்டு போற வரைக்கும் அது விடவே விடாது. அப்படி பாவ நரக அக்கினியே நம்மளை இங்க பாவத்துல கொளுத்திக்கிட்டு இருக்கும் போது அவருடைய நதி நம்ம மேல பாஞ்சிச்சு, பாஞ்சு நான் மறுஜன்மம் அடைந்தோம், நமக்குள்ள ஒரு புது உயிர் வர ஆரம்பிச்சிச்சு. இது தெய்வ உயிர் நமக்குள்ள வந்துச்சு. புது உயிர் அதான் பார்க்கிறோம். தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார், நம்மளை ஜெனிப்பித்தார். மரணத்தையே நித்திய மரணத்தை தழுவ வேண்டிய நம்ம நித்திய ஜீவனை அடையும்படிக்கே அந்த கிருபை செஞ்சுச்சு. நித்திய ஜீவன் நமக்கு வந்துச்சு, அந்த தேவனுடைய உயிர் நமக்குள்ள வந்துச்சு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம், ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். கடவுளுடைய உயிர் எனக்குள்ள வந்துச்சுன்னா இனிமே என ஒண்ணுமே யாருமே செய்ய முடியாது தெரியுமா? ஒரு ராட்சசன் இருப்பானா, அந்த ராட்சசன யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவனுடைய உயிர் ஏழு மலை தாண்டி போய் தான் இருக்குமா, அதெல்லாம் தாண்டி போனாதான் அவனை போய் கொல்ல முடியுமா. அந்த மாதிரி என்னை யாருமே தொட முடியாது. என்னுடைய உயிர் கிறிஸ்துக்குள் பரலோகத்தில் ஒழிக்க வைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை யாராவது ஏதாவது செய்யணும்னா அந்த தெய்வத்துவத்தை முடிச்சுட்டு என்கிட்ட வர முடியும், என்கிட்ட வரவே முடியாது. தெய்வ உயிர், ஒரு மறுபடியும் பிறந்த மனுஷனுக்கு இருக்கிற உயிர் கடவுளுடைய உயிர். அதனால தான் அவனை பிதான்னு கூப்பிட முடியும். அதான் பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. பாவம் வந்து நம்மளை சீரழித்து நரகத்துக்கு கொண்டு போறது, பாவம் மறுஜென்மம் வந்து நம்மளை சீர்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போறது, அது நமக்கு கிடைச்சிருக்குங்க. எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் மறுஜென்மோன்றது. அப்படி மிகுந்த இரக்கத்தினாலே உங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தார், அதை பேதுரு சொல்லிட்டு வர்றார். அடுத்ததாக இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக பேதுரு நமக்கு என்ன சொல்றாரு? தமிழ்ல உங்களுக்கு ஒருவேளை குழப்பமா இருக்கலாம், இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது ஒரு ஒரிஜினல் இருக்கிறத நீட்டா சொல்றேன் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார் வருதுங்களா? அந்த ஆர்டரு, நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்ததுனால நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை ஒன்றாச்சு. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவை தான் உயிரோடு எழுப்பினதுனாலேயே அந்த நம்பிக்கை நமக்கு வந்துச்சு. அந்த ஆர்டர் ஒழுங்கா புரியுதுங்களா? தமிழ்ல பாருங்களா, அப்படி இல்லவே இல்லை, டிரான்ஸ்லேஷன் அப்படி பண்ணிட்டாங்க. ஆனா இதுதான் ஆர்டர். நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்ததுனால நமக்கு என்ன வந்துச்சு? மறுஜென்மம் நமக்கு என்ன செய்ய தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை ஏற்படுத்துது. ஒரு மறுபடியும் அடைந்த மனுஷன் வந்து அவன் மரண பயம் அவன்கிட்ட இருந்து போயிருது, போய் அவனுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை வந்துருது அவனுக்குள்ள. மறுஜென்மம் அதாங்க நமக்கு செய்யறது, நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை. நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை நம்பிக்கை வந்து எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயமான ஒரு உறுதி. அதான் நம்பிக்கை. நம்பிக்கைன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல மனுஷன் வாழணும்னா அவனுக்கு நம்பிக்கை தேவை. நம்பிக்கை இல்லைன்னா ஒருத்தனாலையும் வாழவே முடியாது இல்லைங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்காங்களேன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகணும்னு அதுக்கு நம்பிக்கை இருக்கும்போது அது என்ன செய்யுது? நல்லா தூங்குதா? இல்லை, காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணுது, ரொம்ப முயற்சிகளை பண்ணுது. ஏன்? அதை நம்பிக்கை அதை செய்ய வைக்குது. அப்படி நான் பாஸ் ஆவேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆவேன்ற நம்பிக்கை என்ன செய்யுது? அந்த மாதிரி பல விதங்கள்ல எடுத்து பார்க்கலாம். மனுஷருங்க வாழ்றதே நம்பிக்கை. நான் ஒரு நாள் மனுஷன் நல்லா வேலை செஞ்சு இரவும் பகலும் உழைக்கலாம், ஏன் நான் சம்பாரிச்சு ஒரு காரியத்தை அடைவேன்ற ஒரு நம்பிக்கை. நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கைனால தான் மனுஷன் வாழ்க்கையே ஓடுது. சில நேரங்களில் ரொம்ப மோசமான இக்கட்டான சூழ்நிலையில மனுஷன் இருக்கும் போதும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கும் போது அந்த சூழ்நிலையை அவன் மேற்கொண்டு வந்துடுறான். நம்பிக்கை ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். நம்பிக்கையே இல்லாத போகும்போது தான் என்ன ஆகுது? நம்பிக்கையே இல்லாத போற ஒரு நிலையில தான் மனுஷன் தற்கொலை பண்ணிக்கிறான் இல்லைங்களா? அந்த தற்கொலை பண்ணிக்கிறதும் தற்கொலை பண்ணிட்ட உடனே வேற ஏதாவது ஒரு நிம்மதி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் தற்கொலையே பண்ணிக்கிறது. நம்பிக்கை இல்லாத போற நிலைமை தான் தற்கொலை இல்ல முடியுது. அதனால நம்பிக்கை எல்லாம் மனுஷனால வாழவே முடியாது. ஆனா பேதுரு இங்க என்ன மாதிரி நம்பிக்கையை சொல்றாரு? ஜீவனுள்ள நம்பிக்கை பாருங்களேன், அது ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்த உலகத்துல மனுஷருக்கு இருக்கக்கூடிய எல்லா நம்பிக்கையும், எத்தனையோ நம்பிக்கைகள், கனவுகள் மனுஷனுக்கு இருக்கு. ஆனா அவன் இறந்து போகும்போது எல்லாமே போயிருது இல்லைங்களா? அவன் இறப்போடு தன்னுடைய நம்பிக்கை, எவ்வளோ நம்பிக்கையோடு அவன் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளோதான் பெரிய அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை சேர்த்து வைக்கிறேன்ற நம்பிக்கையில் அவன் இருந்தாலும் அதெல்லாம் அவன் சாகும்போது போயிடுது. ஆனால் நமக்கு ஒண்டி தான் ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. பேதுரு சொல்ற ஒரு மறுபடியும் பிறந்த மனுஷனுக்கு தான் ஜீவனுள்ள நம்பிக்கை. மற்ற மனுஷர்களுடைய நம்பிக்கைலாம் யோசிச்சு பாருங்களேன், தன்னை ஏமாத்துற ஒரு நம்பிக்கை, தன்னை ஒரு பொய்யான நம்பிக்கை. ஏன்னா எவ்வளவுதான் அவனுக்கு பெரிய நம்பிக்கைகள் இருந்து அவன் சாதிச்சு அதை பண்ணி இதை பண்ணி பார்த்தாலும் கடைசியில அது மரண நம்பிக்கையா அவனுக்கு முடிஞ்சிருது. நம்பிக்கை மரணத்துக்கு அப்புறம் என்ன அவனுக்கு இருக்கு? ஒண்ணுமே இல்லை பாருங்களேன். சோகம், வேர்ல்டி மனுஷன், இயற்கை மனிதனுடைய வாழ்க்கை நான் சோகம் என்ன தெரியுமா? அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? சாவு வரைக்கும் தான் அவனுக்கு நம்பிக்கை, செத்த பிறகு எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அதனால தான் மாறு அடிச்சுக்கிட்டு தலையை அடிச்சுக்கிட்டு அழுகுறது. ஏன்னா இன்னுமே நம்பிக்கையே இல்லையே, நம்பிக்கையே போச்சு, அது செத்த நம்பிக்கை. ஆனா மறுபடியும் பிறந்த மனுஷனுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கு. என்ன அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு நித்திய நம்பிக்கை. அது வந்து தன்னை எந்த சூழ்நிலையிலையும் தன்னை தாங்கக்கூடிய நம்பிக்கை. மறுஜன்மம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்கு. எந்த மரணம் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு, என்னுடைய சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு இயற்கை மனுஷன் நினைக்கிறானோ, அந்த மரணம் வந்து சந்தோஷத்தினுடைய ஆரம்பம்னு கிறிஸ்தவனுக்கு ஆகுது. அதுதான் ஜீவனுள்ள நம்பிக்கை. அந்த மரணத்தை அவன் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறான். மரணம் அவனுக்கு வித்தியாசமா மாறிடுது. அதனாலதான் என்ன ஆகுது, ஜீவனுள்ள நம்பிக்கை அவனுக்கு மரண பயத்தை எடுத்துருது. மரண பயம் அவனுக்கு இருக்கிறது இல்லை. அதான் கிறிஸ்து பவுல் என்ன சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எப்படிங்க சாவு போய் ஆதாயமா இருக்க முடியும்? சாவுதான் எல்லாம் முடிஞ்சுன்னு உலகம் நினைக்கிற சாவு போய் எப்படி ஆதாயமா இருக்க முடியும் பவுல கேட்டீங்கன்னா, ஏன்னா என்னுடைய நம்பிக்கையெல்லாம் உண்மை ஆகிறது சாவுலதான். யோசிச்சு பாருங்களேன், சாவுலதான் என்னுடைய நம்பிக்கையெல்லாம் உண்மை ஆகிறது. எவ்வளோ நம்பிக்கையோடு வாழ்கிறேன், பரலோகத்தை குறித்து, எதிர்கால வாழ்க்கையை குறித்து நம்பிக்கையோடு வாழ்கிறேன், அதையெல்லாம் உண்மையாக ஆகிறது எப்போ? என்னுடைய சாவுல தான். அதனால தான் சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா தேவனுடைய மகிமையான தரிசனம் எனக்கு கிடைக்க போகுது, கிறிஸ்துவுடைய காட்சி எனக்கு கிடைக்க போகுது, பிதாவோடையும் குமாரனோடையும் பரிசுத்தவான்களோடையும் தேவ தூதர்களோடையும் எடையில்லாமல் ஒரு தடையில்லாத ஐக்கியம் எனக்கு கிடைக்க போகுது, பரலோக இன்ப சுதந்திரம் எனக்கு கிடைக்க போகுது. கிறிஸ்தவனுக்கு சாவு ஆதாயம். ஏன்னா பாவத்திலிருந்து தான் விடுதலை பெற்று பரிபூர்ணத்தை அடைய போறான், நித்திய பரிசுத்தை தான் அடைய போறான். அதனால அவனுக்கு சாவு பயங்கரம் இல்லை, அவனுக்கு ஆதாயமா அவன் பார்க்கிறான். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை அவனுக்கு தருது. அவனுடைய சீரழிந்த இருதயம் வந்து மகிமைப்படுத்தப்பட்ட இருதயமா மாறி நித்திய நன்றினால கனத்தினால மகிமையினால நிறையுது. அதனால சாவ வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறான். அதனால கிறிஸ்தவம் மறிக்கும் போது நீங்க பார்க்கணும், கிறிஸ்தவம் மறிக்கும் போது அவன் மரணத்தை பயத்தோடு மறிக்க மாட்டான். அவன் வந்து மறித்து அவன் கல்றையில அவன் அடக்கம் பண்ண போட்டு ஜீவனுள்ள நம்பிக்கையை போத்திக்கிட்டு தான் கல்றையில அவன் படுப்பான். அதனால எந்த தீங்கும் அவன் நித்தியத்துக்கு ஏற்பட முடியாது. ஜீவனுள்ள நம்பிக்கை தான் அவனுடைய நித்திய போர்வை அவனுக்கு மாறிடுது. அவன் கல்றையில் அப்படிதான் படுப்பான். அதனால ஜீவனுள்ள நம்பிக்கை அப்படின்னும் போது அது நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை. இது வந்து மறுபடியும் பறக்காதவர்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கவே வழி இல்லை. இது யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? யாருக்கு மட்டும்தான் மரண பயம் போயிரும்? மறுஜென்மம் அடைந்தவர்களுக்கு தான். அவர் நம்மளை தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நமக்கு மறுஜென்மம் தந்து ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை வந்து மரண பயத்தை நமக்கு எடுத்துருது. மரணத்தை குறித்த ஒரு வித்தியாசமான எண்ணம் நமக்கு கொடுக்குது. அது மறுபடியும் பிறந்தவங்களுக்கு தான். அவன் எப்படி கூட மாறிடுறான்னா, நம்ம சொன்ன மாதிரி மரணத்தை கேலி பண்றவன் ஆயிடுறான். மரணமே உன் கூறெங்கே, மரணத்துக்கே சவால், உன் பாதாளமே உன் ஜெயமெங்கே. என்ன செய்ய வைக்குது? ஜீவனுள்ள நம்பிக்கை தான் அவன் அப்படி செய்ய வைக்குது. ஜீவனுள்ள நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து எனக்கும் நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இருக்குதுன்னு பேசிக்கிறது இல்லைங்க. அந்த நம்பிக்கை வேலை செய்யற நம்பிக்கை. அவனை ரொம்ப தன்னை பரிசுத்தம் ஆக்கிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா அவனை ஏவுகிற நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை என்னங்க செய்யும் ஒரு மனுஷனுக்கு? ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான், அவன் டாக்டர் ஆகணும்னு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை இருக்கு. அவன் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு ஆடிட்டா இருக்கிறவன் நம்பிக்கை இருக்கு. இல்லை, ஜீவனுள்ள நம்பிக்கை, அது செத்த நம்பிக்கை. உயிரோடு இருக்கிற நம்பிக்கைனா 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிப்பான், ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், உழைக்குவான், ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பான், எல்லாரை விட ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பான். ஏன், அவனுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், இவனுக்கு நம்பிக்கை இருக்கு, இவனுக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்குன்னா என்ன செய்யணும், தன்னைத்தானே பரிசுத்தமாக்குறதுல ரொம்ப அவன் தீவிரப்பட்டிருப்பாங்க, ரொம்ப தீவிரப்பட்டிருப்பான். வேத வசனத்தை ஆழமா படிக்கிறதோ, வேத வசனத்தை முயற்சி செஞ்சு புரிஞ்சுக்கிறதோ, தன்னை பரிசுத்தமாக்குறதுல ரொம்ப தீவிரப்படுவான், ரொம்ப முயற்சி அதுல போகும். ஏன்னா ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்றது வந்து ரொம்ப ஈஸி இல்லை, ஈஸியா ரொம்ப ஈஸி இல்லை, ஏன் ரொம்ப கஷ்டம். மாம்சம் இந்த உலகத்துல சோர்வுல கொண்டு வருது, பாபிலோன் மதுவா நம்மளுக்கு நீட்டி நீட்டி கொடுக்குது குடின்னு. உலகத்துல எத்தனை இன்பங்கள், எத்தனை ஐஸ்வர்ய மயக்கங்கள் இல்லைங்களா, எப்படி மயக்குது நம்மள உலகம். அது மாத்திரம் இல்ல, உலக கவலைகள் எத்தனை கவலைகள் இருக்கு, கவலைகளுக்கு மத்தியில சாத்தானுடைய சோதனைகள், உலகத்தின் சோதனைகள், பாவ இழுப்புகள் மத்தியில எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் போது, அதையெல்லாம் மேற்கொண்டு தேவ வசனத்துல அவன் வளரணும், பரிசுத்தமாக்குதல வளரணும்னா அது ஈஸி இல்லை, அது எல்லாருக்கும் வராது. யாருக்கு முடியும் தெரியுமா, எவனுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கோ அவனுக்கு தான் வரும். அது ஒரு வசனம் படிப்போம், 1 யோவான் 3:2. அந்த மோட்டிவேஷன், அந்த ஆர்வம், உலகத்தை விட தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடணும், என்ன பரிசுத்தம் ஆக்கிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து எல்லாருக்கும் வர்றதில்ல. ஏன்னா நம்பிக்கை படி,
இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம்.
அவனுடைய பெரிய நம்பிக்கை,
அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
அவனுடைய நம்பிக்கை என்ன, தேவன் வெளிப்படும் போது நான் வந்து அவருக்கு ஒப்பா இருக்க போறேன், அவருடைய மகிமையில நான் இருக்க போறேன்ற அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு, அந்த நம்பிக்கை உண்மையா அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா,
அவராலே இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும்,
அவராலே இப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சிருக்கிற எவனும்,
அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்.
புரியுதுங்களா, அந்த நம்பிக்கை உண்மையா உனக்கு இருந்துச்சு, நான் நீ மறுபடியும் ஜெனிப்பித்திருந்தீனா, இதாங்க லாஜிக்கல் ரீசனிங், நீ உண்மையா ஜெனிப்பித்திருந்தீனா, மறுஜன்மா உனக்கு அடைஞ்சிருந்துச்சுன்னா உனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா அதனோட தவிர்க்க முடியாத ஒரு விளைவு வந்து நீ பரிசுத்தமாக்கி கொண்டு இருப்ப உன்ன, நீ கதை விடுறதில்ல. ஆளு சில பேருக்கு நம்பிக்கை இருக்குது, நான் பரலோகத்துக்கு போவேன்னு நம்பிக்கை இருக்குது, ஆனா அவங்க வாழ்றது நரகத்துக்கு போற மாதிரி. உலகம்தான் எல்லாமே, உலகத்தினுடைய யோசனைகள் தான் எப்ப பாரு, உலக கவலைகள், உலக காரியங்கள், உலக விஷயங்கள், அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் இருந்தா பார்ப்போம் பைபிள படிக்கிறது, டைம் இருந்தா பார்ப்போம் பரிசுத்தமாக்குறது, அதுவா நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை. ஜீவனுள்ள நம்பிக்கை ஒரு ஆக்ரோஷமான பவருங்க, அது எல்லாத்தையும் மேற்கொள்ள வைக்கிற ஒரு வல்லமை. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை வந்து எல்லாத்தையும் மேற்கொண்டு அவனை பரிசுத்தமாக்குதல நடத்தணும். பாருங்களேன், நிறைய பேருக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பரலோகத்துக்கு போவோம்னு, ஆனா அந்த நம்பிக்கை அவங்கள ஒண்ணுமே அசைக்க வைக்கிறது இல்லை தெரியுமா, ஒரு கல்ல கூட தூக்க வைக்கிறது இல்லை அவங்கள நம்பிக்கை, ஒரு சின்ன பாவத்தை மேற்கொள்ள கூட வைக்கிறது இல்லை. அந்த பாவத்திலேயே 10-15 வருஷம் நீ இருக்கிறது, உனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்க முடியுமா, இல்ல நம்ம பாத்துக்கணும். பாருங்களேன், ஜீவனுள்ள நம்பிக்கைனா அதுக்கு பேரு ஜீவனுள்ள நம்பிக்கை இல்ல, செத்த நம்பிக்கைன்னு சொல்லலாம் பைபிள்ல இல்லைங்களா. உன்னை ஒண்ணுமே செய்ய வைக்காத நம்பிக்கை என்னையா நம்பிக்கை, இது ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார், ஜீவனுள்ள நம்பிக்கை. அது அவனை அசைக்கும், அது அவனை அசைக்கும். பாருங்களேன், இந்த செத்த நம்பிக்கை வந்து கடவுளுடைய காரியங்களை ஒன்றும் முயற்சியே வராது, ஆனா ஒரு ஆதாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே, என்ன முயற்சி அதுல வருது, என்ன உலக காரியங்களை என்ன முயற்சி, அப்பா எவ்வளோ சிந்தனை, எவ்வளோ முயற்சி உலக காரியங்களுக்கு போகுது, ஆனால் ஆவிக்குரிய காரியத்துக்கு சிந்தனையே இல்லை. என்ன ஜீவனுள்ள நம்பிக்கை, தாங்க படிச்சுக்கணும், அதான் நம்ம பார்க்குறோம். ஜீவனுள்ள நம்பிக்கை வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ், ஒரு வல்லமை, அவனை ரொம்ப வல்லமையாக நடத்தக்கூடிய வல்லமை, எந்த பயங்கரமான சூழ்நிலையிலையும் அவனை மீண்டு வரக்கூடிய செய்கிற வல்லமைங்க. ஒருத்தன் கடலில் விழுந்துடுறான்னு எடுத்துக்காங்க, கடலில் விழுந்துட்டான், கடல்ல விழுந்த அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்க முடியும், எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் தண்ணி, எப்படி நீச்சல் அடிப்பான், எப்படி போவான், என்ன பண்ணுவான், அவன் நம்பிக்கையே அற்று வீணா அடிச்சாலும் என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறான். ஆனா இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறவன் தலைய மேல வச்சுக்கிட்டே தண்ணிக்கு மேல வச்சுக்கிட்டே நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடி அவனை கரைக்கு கொண்டு போவோன்ற நம்பிக்கையில அவன் போவான். அதாங்க ஜீவனுள்ள நம்பிக்கை. அவன் தலைக்கு அவன் அமிழ்ந்து போகாது, உலக காரியங்கள் அமிழ்ந்து போகாது. என்னதான் இருந்தாலும் ஒண்ணுமே தெரியலனாலும் நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியன் பரலோக கரைக்கு என்னை கொண்டு போவோன்னு நம்பிக்கையோடு செல்லுவான். எவ்வளோ கஷ்டங்களோடு நம்பிக்கையோடு சொல்றவன் அதான் பவுல் சொல்றார். இது ஜீவனுள்ள நம்பிக்கை, இது அழியாத நம்பிக்கை. பவுல் சொல்லும் போது இதை அழிக்க முடியாது. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரப்போற காரியங்களானாலும் இந்த நம்பிக்கை அழிக்க முடியாது. அது ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதான் நம்ம பார்க்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு அதனால தாங்க மரணம் வந்து ஒரு பயம்படுத்துற காரியம் இல்லை, பயப்படுற காரியம் இல்லை. ஒரு கிறிஸ்டியன் வந்து என்ன பண்ணியிருந்தாரா, ஒரு கல்லறைக்கு எல்லாம் ஷேப் சிலுவை அது இதுன்னு வைப்பாங்க, இவர் ஒரு தங்க சாவி ஷேப் வச்சிருந்தார். என்னங்க இப்படி வச்சிருக்க, ஒரு கல்லறை முதல்ல ரெடி பண்ணிட்டார், என்னங்க இப்படி வச்சிருக்கீங்கன்னு. இப்போ மரணம் வந்து பரலோகத்தை திறக்கிற தங்க சாவியா எனக்கு, அதனால தான் தங்க சாவியா பண்ணியிருந்தேன் அப்படின்றார். அந்த மாதிரி நம்முடைய உடம்பு, ஒரு கிறிஸ்தவனுக்கு வயசாயிட்டு போகுது, வயசாகி போகும்போது உடம்பெல்லாம் கெட்டு போகுது. கெட்டு போகும்போது ஐயோ எனக்கு உடம்பு கெட்டு போகுதேன்ற சோர்வில் முழுகிறவன் இல்லை. ஏன்னா வயசாகி கெட்டு நம்ம உடம்பு இது வீக் ஆகும்போது, நம்ம உடம்பு உடையிற மாதிரி போகும்போது ஒரு வித்து தெரியுமா, அந்த வித்து வந்து அது உடைஞ்சி அது வலி போய் அது உடைஞ்சி என்ன ஆகுது, புதிதான வித்தா ஏற்பட்டு அது மலர்ந்து கனி கொடுக்கற மாதிரி வர்றது இல்லை. அதாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய வயதாக ஒரு இந்த உலக அனுபவம். அவன் வயசாயிட்டு போறான், உள்ளான வெளியில மனுஷன் அழுகித்தான் போறான், ஆனா உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு அவன் இந்த வித்து உடைஞ்சி ஒரு மகிமையான சரீரத்துக்கு வர்றதுக்கு தான் ஆயத்தமாயிட்டு போறான். அப்படிதான் ஒரு கிறிஸ்தவன் தன்னை பார்ப்பான். அவனுடைய வாழ்க்கையோ வயசாகுது போதேன்னு இல்லை, மகிமையா மகிமைக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். எந்த சரீரத்தோ எந்த சரீரம் வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு போதோ அதே சரீரம் எந்திரிக்க போகுது. வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, பரிபூர்ணமாக எந்திரிக்க போகுது. உங்களுக்கு தெரியுமா, நம்மளுக்கு ஒரு முடி கூட காணாமல் போவாதான், அதே சரீரத்தோடு பரிபூர்ணத்தோடு எந்திரிக்க போகிறோமா. அதனால தான் முடி கொட்டுறதை பற்றி நான் ரொம்ப கவலைப்படுறது இல்லை. அப்படி வரப்போதான் நம்முடைய சரீரம். குளோரியஸ் நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை. இதனால இந்த நம்பிக்கை இருக்கிறவன், எவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ அவர் வரும்போது அவர் மாதிரியே நான் எந்திரிக்க போறேன், அவர் மாதிரியே நான் இருக்க போறேன், மகிமையான சரீரத்தோடு இருப்பேன், அவன் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளுவான். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை வேலை செய்யும். வேலை செய்யலாம், அது பெருசெத்த நம்பிக்கை, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை. சரி, அடுத்ததாக அவர் என்ன சொல்றாரு, இந்த மறுஜென்மம் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அடுத்ததாக அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை வந்து இது எப்படி ஏற்பட்டுச்சு. இந்த வசனத்துல 4வது வசனத்துல வருது பாருங்க, இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எதனால் நமக்கு ஏற்பட்டது, அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினதினாலே. இந்த நம்பிக்கை நமக்கு எப்படிங்க வந்துச்சு, இயேசு கிறிஸ்துவை தான் உயிரோடு எழுப்பினதினாலே நமக்கு வந்துச்சு. பாருங்களேன், ஒன்னா பார்த்துட்டு வரோம். நமக்கு நம்மளுடைய நம்பிக்கைக்கு காரணம் என்ன, நம்மளுடைய ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் வந்து அவர் இன்னைக்கு கல்லறையில் இல்லை, அவர் இன்னைக்கு செத்தவராக இல்லை, அவர் உயிரோடு எழும்பினார். அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு, நம்ம இன்னைக்கு காலையும் பாடணும். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற சத்தம் எங்கும் கேட்குது. அந்த பாட்டில் எழுந்தார் 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 எழுந்தார்னு எங்கும் கேட்குற மாதிரி எழுந்தார் என்ற சத்தம் எங்கும் கேட்குது. அவர் உயிரோடு எழும்பிட்டாருங்க. அந்த இயேசு மனிதனாக வந்து அவர் பாடுபட்டு மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு, யோசேப்பு அரிமத்திய கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த இயேசு உயிரோடு எழும்பினார். அது எங்கேயோ கேள்விப்பட்டா பேதுரு நமக்கு எழுதுறாரு, எங்கப்பா நேரா கல்லறைக்கு ஓடி போய் பார்த்த மனுஷங்க, போய் என் சீசருக்கும் பேதுருக்கும் அருவி நான் எந்திரிச்சிட்டேன்னு போய் அருவின்னு ஒரே ஓட்டம் பிடிச்ச ஓட்டம். மனுஷன் வந்து பார்த்த அந்த துணியை பார்த்தாரு, பார்த்துட்டு உயிர் தெளிந்த கிறிஸ்துவ கண்ணால பார்த்தவர், இவர் கண்ணால பார்த்து நமக்கு எழுதுறார். உயிரோடு எழுந்த கிறிஸ்து, அந்த கிறிஸ்து எந்த சந்தேகம் இல்லாம தான் உயிரோடு எழும்புன நிரூபிச்சிட்டார். 400 பேருக்கு காட்சி அளித்து நிரூபிச்சிருக்கிறார் அந்த இயேசு. அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கார் நமக்கு? நான் பிழைத்திருப்பதனால் நீங்களும் பிழைத்திருப்பீங்க, நான் உயிரோடு எழும்பினதால் நீங்களும் உயிரோடு எழும்ப போறீங்க. அவர் சொல்லி இருக்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்மேல் விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் மரிக்க மாட்டான். என்ன வார்த்தைகள், யாருங்க பேசியிருக்காங்க? அவர் பேசியிருக்கிறார், அந்த கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ஜீவனோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய வாழ்க்கையோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கோம், அவருடைய மரணத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தவிர்க்க முடியாத ஒரு விளைவு என்ன தெரியுமா? நம்ம மரிச்சா அவர் எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சே எந்திரிக்கும். அவரோடு அவர் மரணத்தில் இணைக்கப்பட்டாச்சுன்னு அவருடைய மக்களான நம்ம ஆனதுனால அவர் எந்திரிச்சிட்டார்னா அது கேரண்டி நம்ம எல்லாரும் எந்திரிக்க போறோம், அவர் மாதிரியே எந்திரிக்க போறோம். அந்த நம்பிக்கை அதனால தான் வருது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு அந்த நம்பிக்கை வருது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எவ்வளவு பெருசுங்க, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் உயிர்த்தெழுதல். ஏன்னா ஏன் அவருடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப விசேஷம்னா, அவருடைய மரணம் சாதாரணப்பட்ட மரணம் இல்லை. நம்மளுடைய சகல பாவங்களும் அவரை பிடிச்சி பாதாளத்துக்கு இழுத்து போய் அவரை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்த போது அந்த கட்டுகள்லாம் உடைத்து உயிர்த்தெழுந்து வந்தவர். அப்படி உயிர்த்தெழுந்து வந்தவர் சாதாரணப்பட்ட பவர் இல்லை. அப்படி உயிர்த்தெழுந்து வந்த தேவன் அவர் வந்து வரும்போது அது என்ன நிரூபிக்க தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதல் என்னுடைய பாவத்துக்காக கொடுக்கப்பட்ட பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, என்னுடைய பாவத்துக்கான தண்டனை எல்லாம் கட்டி தீர்த்தாயிற்று, என்னுடைய தேவனுடைய நீதி திருப்தி ஆயிடுச்சு, தேவன் எனக்கு என்னுடைய பாவங்களுக்கு செலுத்த வேண்டிய தண்டனைக்கு விலைய கிரயத்தை அவர் கட்டி முடிச்சுட்டாரு, தேவன் அதை ஏற்றுக்கொண்டாருன்றத நிரூபிக்கிறது தான் அவருடைய உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது, நான் நரகத்துக்கு போக மாட்டேன், பாவத்துக்கு தண்டனை இல்லை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுத போது நானும் உயிர்த்தெழ போறேன். அதான் ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறது பார்க்குறோம். அதனாலதான் அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு ஏற்பட்டிருக்கு. பாருங்களேன் அந்த அழகான செயின், அந்த அழகான செயினை பார்க்கணும். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அந்த மறுஜென்மம் நம்மளுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. புரியுதுங்களா பேதுரு என்ன சொல்லிட்டு வர்றாருன்னு பாருங்களா. நம்ம வேதங்கள் எல்லாம் குழப்பி வச்சிருக்கிறாங்க, இதுதாங்க வருது. அடுத்ததாக இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பேதுரு வந்து அதுக்காகத்தான் நம்மள அவர் ஸ்தோத்தரிக்கணும்ன்றார், அதுக்காகத்தான் கட்டிக்கிட்டே போறார், அதுக்காகத்தான் அவர் ஸ்தோத்தரிக்கணும். தொடர்ந்து பேதுரு என்ன சொல்றாரு பார்ப்போம். இப்போ நம்முடைய தேவனுடைய இரக்கத்தினால மறுஜென்மம் அடைந்து ஜீவனுள்ள நம்பிக்கை ஏற்பட்டு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்னால அந்த நம்பிக்கை ஏற்பட்டதுன்னு சொல்லிட்ட பிறகு நம்முடைய சுதந்திரம் என்ன, நம்முடைய சுதந்திரத்தின் இயற்கையை பத்தி பேதுரு பேசுறார். சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, சொத்து இருக்குதுன்றீங்களே, எவ்வளோங்க இருக்குது, எத்தனை கோடிங்க இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதை பத்தி நம்ம பேதுரு நமக்கு விளக்குறாரு. பாருங்களேன் அந்த சுதந்திரத்தை பத்தி பேதுரு எப்படி சொல்ல முடியும், யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய காட்டு மனுஷனுக்கு போய் கம்ப்யூட்டரை பத்தி சொல்லிக் கொடுக்க முடியுமா? 2000-3000 வருஷம் மனுஷனுக்கு போய் கரண்டை பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமா? அவனுக்கு சொல்லியே கொடுக்க முடியாது. காட்டு மனுஷனுக்கு போய் நம்ம கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்க முடியாது, அவனுக்கு என்ன எதுன்னு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த மாதிரி நமக்கு பரலோகத்தை பத்தி எப்படிங்க சொல்லிக் கொடுக்கறது? உலகமேன்னு இருக்கிறவங்க ஆணும் வாய் திறந்து பணம் சூட்கேஸை பார்த்து ஆண் வாய் திறக்கிற மனுஷர்களுக்கு பரலோகத்தை பத்தி என்ன சொல்லிருது? அதுல இருக்கிற மகிமையெல்லாம் நமக்கு எப்படி விவரிச்சு காட்டுறது? நம்ம புத்தி கெட்டாது. அதனால என்ன பண்ற தெரியுமா? பரலோகம் என்ன இல்லை அப்படின்றத மாத்திரம் நமக்கு சொல்றேன். அது புரியுமா? என்ன இல்லைன்னு ஆகுது சொன்னா அவனுக்கு மூளை கெட்டுமா? அதை சொல்லி பாக்குறேன் உனக்குன்ற. முதலா பரலோகத்துக்கு மூணு இயற்கை, பரலோகம்னா நம்முடைய சுதந்திரத்துக்கு மூணு இயற்கையை பத்தி, அதுக்கு இருக்கிற மூணு குணாதிசயங்களை பத்தி சொல்ற. என்ன 4வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான மூணு குணாதிசயம், அழியாததும் மாசற்றதும் வாடாததும். வாடாததும் நமக்கு உலக சுதந்திரத்தை பார்த்து வாய் வாயா அடிச்சுக்கிறவங்களுக்கு இந்த மூணு குணாதிசயத்தை பத்தி நமக்கு பேதுரு சொல்லித்தரார். இந்த மூணு குணாதிசயம் உலகத்துல எந்த சுதந்திரத்துக்காவது இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். முதலாவது நம்முடைய சுதந்திரத்தினுடைய குணாதிசயம் என்னன்னா அழியாதது. அழியாதது இம்பெரிஷபிள். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இம்பெரிஷபிள், அழியாதது. இந்த உலகத்துல என்னங்க இருக்குது அழியாதது? ஏதாவது இருக்கா அழியாதது? ஒரு கிரானைட்ல வீடு கட்டி இருக்கிறேன் நான், பழு பழு பழுவே மினுமினுன்னு இருக்குது. எத்தனை நாளைக்கு அந்த கிரானைட்ல மினுமினுன்னு இருக்கும்? கொஞ்ச காலம் போச்சுன்னா அந்த கிரானைட் இதெல்லாம் டல் ஆயிரும், திருப்பி பாலிஷ் தான் போடணும், டல் ஆகி போயிடும். எத்தனை ராஜ்யங்கள், எத்தனை அரண்மனைகள் இந்த உலகத்துல, எத்தனை பெரிய கோட்டைகள், எத்தனை பெரிய ராஜ்யங்கள், சிங்காசனங்கள் எழும்புச்சு, அது எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லாம எல்லாம் கெட்டு போச்சுங்க. குபேரனுங்கள்லாம் ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க இந்த உலகத்துல. அவங்களுடைய சுதந்திரம் எல்லாம் காத்தோடு போயிடுச்சு இந்த உலகத்துல. அழியாதுன்றது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை தெரியுமா நமக்கு. அந்த சுதந்திரத்தை பத்தி பார்த்துட்டு வரும்போது முதல் குணாசியம் அது அழியாதுங்க. அழியாதுன்னும் போது ஒரு ஐடியா அவர் கொடுக்குறாரு. பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு வந்து ஒரு சுதந்திர ஆண்டவர் கொடுத்திருந்தார், அது கானான் தேசம். அந்த தேசத்தை வந்து பல தடவை வந்து சின்னா பின்னும் ஆக்கிட்டாங்க போர் வீரர்கள். எருசலேம் வந்து 17 தடவை வந்து அழிக்கப்பட்டது, 17 தடவை வந்து தாக்கப்பட்டது. அந்த சுதந்திரம் அவங்களுக்கு அப்படி அழிஞ்சு போச்சு. கானான் தேசத்துக்கு பாலம் தேனம் ஓடுற தேசமா கொடுத்தாரு, அதுவே அத்தனை தடவை அழிக்கப்பட்டுச்சு. ஆனா உங்களுடைய சுதந்திரமும் முதல் குணாதிசி என்ன? அழியாதது, அழியாதது. அத ஒருத்தரும் தொட முடியாது, ஒருத்தரும் கொள்ளையிட முடியாது, ஒருத்தரும் அதுக்கு நேர படம் எடுத்து வர முடியாது. அப்படிப்பட்ட அழியாத சுதந்திரம். 10 தலைமுறைக்கு செலவு செய்யற மாதிரி சொத்து சேர்த்திருக்க, எத்தனை தலைமுறைக்கு? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் பிச்சைக்காரங்களா? அப்படித்தான் அவரை மாதிரி பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட சுதந்திரம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல இருக்கிற எந்த சொத்தை யோசிச்சு பாருங்க. 500 கோடி, எத்தனை? 500 கோடி. அதுல நான் 10 ரூபாய் செலவு பண்ணிட்டாலும் என்ன ஆகும்? 500 கோடி கம்மி ஆயிடுச்சு இல்லையா? 500 கோடின்னு சொல்ல முடியுமா? இன்னுமே சொல்ல முடியாது. ஆனா அந்த சொத்துக்களை, இந்த உலகத்துல இருக்கிற எந்த சொத்துக்களையும் அழிச்சிட முடியும் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம ரொம்ப வரி பண்றது என்னங்க? பணக்கார எதுக்குங்க ரொம்ப வரி பண்றது? நமக்கும் பணம் அங்கங்க வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு இருக்கிற பெரிய வரி என்ன? ஐயோ கம்மியாயிருப்போகுது, ஏதாவது ஐயோ செலவாயிருப்போகுது, இல்ல பையன் எடுத்து செலவு பண்ணிட போறான், ஐயோ கம்மியாயிருப்போகுதுன்னு தானே கவலை. ஐயோ எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு காசு வச்சிருந்த, 30,000 ரூபாய் வச்சிருந்த, எல்லாம் செலவாகி போயிருச்சேன்ற கவலை நமக்கு எவ்வளவு இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்கும் அந்த குணாதிசயம் இருக்கு. செலவாயிரும், செலவாயிரும், அழிஞ்சு போயிடும். ஆனால் நமக்கோ ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்து எவ்வளோ செலவு செஞ்சாலும் அழியாது. செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அது மாத்திரம் அழியவே அழியாது. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பணத்தை எடுத்தாலும் அந்த பணம் அழியவே அழியாது. அந்த மாதிரி ஒரு சொத்து ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். பயம் இல்லாம நம்ம பணக்காரங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாது, ரொம்ப செலவு பண்ணாதுக்கு ஒரு காரணம் நம்ம சொத்து கரைஞ்சிட போதுன்றதுக்காகத்தான். ஆனா நமக்கு ஒரு சொத்து இருக்கு, யோசிச்சு பாருங்களா. அப்ப எப்படி என்ஜாய் பண்ணலாம்? அழியவே அழியாதியா என் சொத்து அப்படின்னா தைரியமா எவ்வளவோ என்ஜாய் பண்ணலாம் இல்லையா, வாரி வாரி இறக்கலாம் இல்லையா பணத்தை. ஏன் அது அழியவே அழிய போறது இல்லையே, எவ்வளவு செலவு செஞ்சாலும் அழியாது. என்ன மாதிரி என்ஜாய் பண்ணலாம்? இந்த உலகத்துல எந்த பணக்காரங்க அப்படி என்ஜாய் பண்ண முடியும்? அப்படிப்பட்ட சொத்து உனக்கு இருக்கு, அழியாது. எவ்வளோ செலவு பண்ணாலும் அழியாத சொத்து, அழியாத சொத்து. ஒரு வசனம் படிப்போம், மத்தேயு 6:19.
பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை, அங்கே திருடர் கண்ணமிடுகிறதும் திருடுகிறதும் இல்லை.
ரொம்ப கஷ்டம் இது. நம்ம வந்து இந்த சொத்துக்களையே பார்த்து மயங்கி கிடக்கிற மனிதர்களை மன திருப்பி பரலோக சொத்தை பார்க்க வைக்கிறது கஷ்டம்தான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்களேன், பூமியில அவங்க சொத்துக்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், அங்க பூச்சியும் திருடர்களும் அதை அழித்து விடுவார்கள். அது அழியக்கூடிய குணாதிசயம் உடையது. நீ ஒருவேளை சொத்து எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்கலாம், ஆனா ஒரு நாள் அது உனது இல்லாம போயிடும் இல்லையா? ஒரு நிமிஷத்துல நமது இல்லாம போறது வந்து அது எப்படிங்க நமதா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன், ஒரு நிமிஷம். நான் ஒருவேளை ரொம்ப பேங்க்ல வச்சிருக்கலாம், லேண்ட வச்சிருக்கலாம், ரொம்ப சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கலாம், அது ஆனா அழியக்கூடிய குணா. ஒருவேளை என் புள்ள எடுத்து நல்லா புத்தி இல்லாம செலவு செஞ்சு அழிச்சிடலாம் அந்த சொத்தை. ஒருவேளை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்குவேன், நான் செத்த உடனே என்ன ஆகுது? அந்த சொத்து எனதே இல்லாம போயிருது. அழிஞ்ச மாதிரி தான் அது. அந்த சொத்துக்கு இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, சொந்தக்காரு அவங்க இவங்க சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அதை அழிச்சு தான் போடுவாங்க. அதனால அழியக்கூடாத எனதுன்னு சொல்ற ஒரு சொத்து, என்னை விட்டு பிரிக்க முடியாத ஒரு சொத்து தான் பரலோக சொத்து. இயேசு என்ன சொல்றாரு, அது பரலோகத்துல சேர்த்து வைங்க. அழியாத சொத்து அங்க இருக்குது. அங்க திருடர்கள் வர முடியாது, அங்க பூச்சிகள் வந்து அழிக்க முடியாது. அந்த காலத்துல உள்ள கில்லெல்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்தா கொஞ்ச நாள் எடுத்து பார்த்தா பூச்செல்லாம் இது சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரி அழிக்க முடியாத ஒரு இடம், சேஃப் பிளேஸ் சொத்தை வைக்கிறதுக்கு எங்க தெரியுமா? பரலோகம். ஏன்னா அழியாத ஒரு இடம், அழியாத ஒரு இடம். பாருங்களேன், அப்பேற்பட்ட நம்ம செலவாயிடுமே அழிஞ்சு போவோமேன்னு பயம் இல்லாம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சொத்து, யாருமே எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நித்திய சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்காக கொடுத்துருக்கிறார். அது நமது, அது நமது. அஞ்சு நம்ம செத்த உடனே நம்மளை விட்டு போறதில்லை, என்றென்றைக்கும் நமதா இருக்கிற ஒரு சொத்தை நான் உனக்கு பண்ணியிருக்கேன். உலகத்துல எதுவுமே அந்த மாதிரி இல்லை. நம்ம சிந்திச்சு பார்ப்போமா, எனக்கும் உலக மயக்கம் இருக்கு. நான் ஒன்றும் பெரிய பரிசுத்தவானாயிட்டு பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாலாம் நான் பேசலை. எனக்கும் உலக மயக்கம் இருக்கு, ஐஸ்வர்ய மயக்கம் இருக்கு. ஆனா அந்த இந்த வசனங்கள் என் மனதை கொஞ்சம் மறுரூபம் ஆக்குது, சிந்திக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது. ஆமா இல்லையா? யோசிச்சு பாரு, நான் ஒரு நிமிஷத்துல போயிட்டேன்னா என்ன ஆகும்? நான் வச்சிருக்கிறதுக்கு அதை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க. என்ன ஆகும் நான் இருக்கிறதெல்லாம்? யோசிக்க வைக்குது கொஞ்சம், அதாவது யோசிக்க வைக்குமா உங்களை? யோசிச்சு இந்த உலகத்துல எதுவுமே அழியாததுன்னு இல்லை. இந்த உலகத்துல நம்ம சொத்துங்கெல்லாம் பெருசா என்ஜாய் பண்றதுக்கு பண்ண முடியாததுக்கு காரணமே அழிஞ்சு போயிரோன்ற ஒரு பயம். ஆனா அழியாத ஒரு சொத்து இருக்கே, அதை எவ்வளவு என்ஜாய் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. இறைச்சி வாரலாம், அழியாதியா? எவ்வளவு எடுக்கிற, 1 கோடி ரூபாய் எடுத்தா 2 கோடி ரூபாய் சேரும்ன்ற ஒரு சொத்து இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட சொத்தை தேவன் உனக்கு கொடுக்கிறார், அழியாத சொத்து. தேவனே எனக்கு ஞானத்தை கூட ஆண்டவர், பேசுறது ரொம்ப ஈஸி, ஞானத்தை கூட. இந்த உலக சொத்துக்கள் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்துல இந்த குணாதிசயம் எதுக்குமே இல்லை. ஒரு வேளை யோசிச்சு நான் பாக்குறேன், யோபு மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்து, இன்னொரு யோபு மாதிரி நம்ம வந்து உட்காந்து எல்லாம் போன பிறகு, இந்த உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு செலுத்தவும் கொண்டு போவதும் இல்லை, நிர்வாணமாக வந்தேன், நிர்வாணமாக போனேன்ற ஞானம் நமக்கு எப்போங்க வரும்? அது வரும்போது தான் இந்த நித்திய சுதந்திரத்தை பத்தினுடைய அதிசயம் நமக்கு புரியும். அப்பா அழியக்க முடியாத ஒரு சொத்தா கொடுக்க போறீர் எனக்குன்ற மகிமை அப்பதாங்க நமக்கு புரியும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும், அதை புரிஞ்சு கொள்ற ஞானம் தரட்டும். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை, அழியாத சுதந்திரத்தை எங்களுக்கு கூட ஆண்டவர். அடுத்ததாக அதுக்கு இருக்கிற குணாதிசயத்தை பார்ப்போம். முதலாவது அழியாதது, என்னாலுக்கு. ரெண்டாவது மாசற்றது, இங்கிலீஷ்ல என்ன வருது? அன்டிஃபைல்டு இல்லைங்களா? அன்டிஃபைல்டு, மாசற்றது அப்படின்னா தீட்டுப்படாதது. இந்த உலகத்துல என்னங்க இருக்கு தீட்டுப்படாதது? என்ன இருக்குது தீட்டுப்படாதுன்னா? பாவத்தினால தீட்டுப்படாதது, பாவத்தினால தீட்டு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியமும் தீட்டுப்பட்டது, எல்லா காரியமும் பாவத்தினால தீட்டுப்பட்டது. நம்ம ஆண்டவர் கொடுக்கிற காணிக்க பணம், பரிசுத்தமான பணமா, அந்த பணம் எவனை கொல்றதுக்கு யூஸ் பண்ணானோ, எந்த மாதிரி பாவ காரியத்துக்கு யூஸ் பண்ணானோ, எந்த வேசி காரியங்களுக்கு யூஸ் பண்ணானோ நமக்கு தெரியுமா? அதெல்லாம் தீட்டுப்பட்டது, தீட்டுப்பட்டது. ஒரு அழகான வீடை கட்டுறோம், நல்ல வீடை கட்டுறோம், அந்த பூமி எத்தனை நூற்றாண்டா தீட்டுப்பட்டிருக்கோம் நமக்கு தெரியுமா? நம்மள வாங்கின பூமி நம்மெல்லாம் ஒரு அடிச்சுக்கிட்டு தாங்க ஒருத்தன் தேசங்களை கட்டினது. இந்தியா தேசம் கட்டுறதுக்கு முன்னாடி எத்தனை போருங்க இந்த பூமியில் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியுமா? மௌரியருங்க, சாளுக்கியா, பாண்டவருங்க அவங்கெல்லாம் ஆண்டாங்க, சோழருங்க அவங்கெல்லாம் ஆண்ட பூமி இது. ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு ரத்தத்தை சிந்தித்தான் பூமியை சம்பாரிச்சானுங்க தெரியுமா? இந்த பூமியில எத்தனை பாவம் நடந்திருக்கும் தெரியுமா? நம்ம ஒரு வீடை கட்டி வச்சிருக்கோம், அந்த பூமி எவ்வளவு தீட்டுப்பட்டிருக்கோம்னு நமக்கு தெரியுமா? எல்லாம் இந்த உலகத்துல பாவத்தினால தீட்டுப்பட்டது தான். தீட்டுப்படாததுன்றது ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நம்ம வச்சிருக்கிற பணம், நம்ம வச்சிருக்கிற பூமி, எல்லாம் பாவத்தினால சாபத்தினால தீட்டுப்பட்டிருக்கிறது. முழு சிருஷ்டிப்பே தீட்டுப்பட்டிருக்கு. ரோமர் 8 சொல்ற முழு சிருஷ்டிப்பே கர்ப்ப வேதனைப்படுகிறது விடுதலைக்காக. ஏன்? எல்லாமே தீட்டுப்பட்டிருக்கிறதுனால. நம்ம தீட்டுப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்றோம், பாவத்தினால சகலமும் தீட்டுப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, நான் இது யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஒரு சொத்தை சுதந்திரத்தை சம்பாதிக்கிறோம். நம்ம சம்பாதிக்கும் போது எப்படிங்க சம்பாதிக்கிறோம்? இல்லை யாரோ ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறான், எப்படி சம்பாதிக்கிறான் யோசிச்சு பாருங்க. தீட்டு இல்லாமையா சம்பாதிக்கிறான், எவ்வளோ ஃப்ராடு இருக்கு, எவ்வளோ ஏமாத்தம் இருக்கு, எவ்வளோ அடிதடி இருக்கு, எவ்வளோ மோசம் பண்ணி ஏழைகளுக்கு உதவி அட்டவர்களுக்கு உதவி செய்யாம தன்னுடைய நெஞ்சை அடைச்சிக்கிட்டு அவன் பணத்தை சேர்க்கிறான். தேவனுக்கு கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டிய கடமைகளை அவன் செலுத்த முடியாம அவன் சொத்துக்களை சேர்க்கிறான். அது மாத்திரம் இல்லாம அதை வாங்குற விதமும் பாருங்களேன், கவர்மெண்ட்ல போய் சேல் டீட் எல்லாம் பண்றோம், அதுலயும் எவ்வளோ தீட்டுப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் ரேட்டா கொடுத்து எவங்க வாங்குறான் பணத்தை, லேண்டை பிளாக் மணின்னு எவ்வளவு கொடுக்கல, பாவம் இல்ல. அதை யோசிச்சு பாருங்களேன், அப்படித்தான் நானும் அப்படித்தான் வீடை வாங்கியிருக்கேன். பணத்தை கொடுக்கும் போது இந்த பணத்தை கொடுக்கறோம், கவர்மெண்ட் ரேட்டுன்னு கொடுக்கறோம், அதுக்கு பின்னாடி டேபிள் கீழே எவ்வளவு கொடுக்கறோம் தெரியுமா, பிளாக் மணின்னு கொடுக்கறோம். அப்படித்தாங்க தீட்டுப்பட்ட ஒரு இடத்த நம்ம வாங்கி வச்சு வீடை கட்டுறோம். தீட்டுப்படாதது எங்கெங்க இருக்கு, அந்த தீட்டுனால ஒரு வீடை கட்டி ஒரு கிரக பிரவேசம் பண்றோம். எல்லோரும் பாருங்களேன் வீடை பாருங்களேன், சுதந்திரத்தை பாருங்கள், எவ்வளவு தீட்டுகள் அந்த வீட்டுல அடங்கி இருக்கு. ஒவ்வொரு பணத்தையும் ஒவ்வொரு செங்கலையும் அந்த வீடை கட்டும் போது எவ்வளவு தீட்டுப்பட்டு இருக்கு, அது வாங்குற விதத்திலும் எப்படி தீட்டா வாங்கி இருக்கிறோம். அந்த தீட்டு சாபத்தை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். 3-4 தலைமுறை வரைக்கும் தண்டனைகள் நம்ம அனுப்பி விடுறோம். அதுக்கு தான் அந்த பிள்ளைங்க நம்ம செத்த பிறகு ஒன்னொன்னு தங்கச்சியும் அண்ணனும் அடிச்சுக்கிறாங்க, அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிட்டு சொத்து சண்டைங்க வருது. ஏன், தீட்டுப்பட்ட பூமிங்க, தீட்டுப்பட்ட சுதந்திரங்க இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம். ஆனா தீட்டுப்படாத ஒரு சுதந்திரம் இருக்கிறது, ஒரு பாவமும் தொடாத சுதந்திரம். அது என்ன, எப்படி வாங்கினாரு தெரியுமா, இயேசு தன்னுடைய பரிபூர்ண கீழ்ப்படிதல்னாலேயோ, தன்னுடைய தேவ குமாரன் பரிசுத்த பாடுகள்னாலேயோ வாங்கின ஒரு சுதந்திரம். நமக்கு அப்படி ஒரு சுதந்திரம் இருக்கு உலகத்துல, அப்படிப்பட்ட எல்லா பாவத்தினால தொடப்பட்டு கரப்பட்ட சுதந்திரம். நம்ம சொந்த வீடுகளே கரப்பட்டது, சாபம் நிறைஞ்சது, ஒரு பாவமும் கரப்படாத ஒரு சுதந்திரம் நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். தான் தேவகுமாரனுடைய அன்பை பத்தி நினைச்சு என்னங்க சொல்றது, முட்டி போட்டு கண்ணீர் வடிக்கலான்னு வருது. என்னங்க சொல்றது, அவர் நமக்காக சிலுவையில மறைக்கும் போது நம்ம பாவங்களுக்காக மாத்திரம் மறிச்சு முடிக்கலையா, நமக்கு ஒரு சுதந்திர பரலோகத்துல வாங்கி தரணும்ன்றதுக்கு சேர்த்தும் பாடுகளை அனுபவிச்சுட்டாரு. என்னங்க சொல்றது, அவருடைய அன்பு இது கூட எனக்கு தேவையாண்டவரே, பாவத்துல காப்பாத்தினா போதும். நம்ம விசுவாச அறிக்கையில போட்டிருக்கு, ஒரு காப்பி இல்லைன்னு நினைக்கிறேன், அது போட்டிருக்கு, நீங்க போய் வீட்டுல படிச்சு பாருங்களேன். ஏசு கிறிஸ்துன்னு ஒரு இது வருது, அவர் வந்து அவருடைய பாடுகளை எதுக்காக பட்டாரா, நம்முடைய பாவங்களுக்கு கிரயம் கொடுக்கணும்னு பட்டது மாத்திரம் இல்லாம நமக்கு ஒரு நித்திய சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கும் பாடுகளை அனுபவிச்சு முடிச்சுட்டார். அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் மாசற்றதுன்னு போட்டிருக்கு, தீட்டுப்படாத ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை வாங்கறதுக்கு எந்த கிரியையும் எந்த சிந்தனையிலையும் பாவம் செய்ய முடியாதபடிக்கு ஒரு சுதந்திரத்தை தேவன் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். இதுக்கு கடவுளை நம்ம ஸ்தோத்தரிக்க கூடாது. யோசிச்சு பாருங்களேன், முதலாவது அந்த சுதந்திரம் அழியாது, எவ்வளவு செலவு செஞ்சாலும் பயம் இல்லாம என்ஜாய் பண்ணலாம். அந்த சுதந்திரத்தை செலவே ஆகாது, யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது, எனது அது, எனதுன்னு என்ஜாய் பண்ணலாம். அப்படி ஒரு சுதந்திரம் உனக்கு இருக்கு. ரெண்டாவது, எந்த விதமான பாவ கரையும் இல்லாத தீட்டுப்படாத ஒரு சுதந்திரம். உலகத்துல எங்க இருக்கு அந்த மாதிரி பரிசுத்த தேவ கரங்களால செய்யப்பட்ட ஒரு சுதந்திரம். பாவ மனுஷனால செய்யப்பட்டது இல்லை, பரிசுத்த தேவ கரத்தினால, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த கீழ்ப்படிதல்னாலையும் பாடுகள்னாலையும் நமக்கு சம்பாரிச்சு கொடுத்த ஒரு சுதந்திரம். அந்த மாதிரி தீட்டுப்படாத ஒரு சுதந்திரம் அப்படி நமக்கு ஒண்ணு இருக்குங்க. மூன்றாவதாக அதனோட குணாதிசயத்தை பார்ப்போம். என்ன அதிசயம், என்னது மூணாவது, வாடாதது. எங்கெங்க இருக்கு வாடாத சுதந்திரம்? அருமையான ஒரு காரை வாங்கினேன் நான், 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். என்ன நல்லா இருந்துச்சு, கலர் என்ன, அது என்ன ஷைனிங் அடிக்குது, ரொம்ப நாள் ஷைனிங் அடிச்சிச்சு. இப்போ பார்த்தா யாரும் உட்கார்றது கூட யோசிப்பாங்க, ரொம்ப பையனே என்ன காரு, பழைய காரை வச்சுட்டு இப்படி என்ன பண்றாங்க, அங்கே பாருங்க நல்லா இருக்குது, இங்கே பாருங்க நல்லா இருக்குதுன்றான். எல்லாம் வாடி போகும். எங்கள் வீட்டுக்கு அல்டிமா பெயிண்ட்டு தெரியுங்களா, அது அல்டிமா 10 வருஷம் கேரண்டி. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், வாடி போயிடும், வாடி போயிடும். இந்த உலகத்துல எல்லாமே அப்படித்தான் உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப ஆசையா வாங்குறோம், நிறைய காரியம் ஆசையா வாங்குறோம். எத்தனை நாள் ஆசை, ஒரு மாசம் நல்லா இருக்குது என்ஜாய் பண்றோம், அப்புறம் சலிச்சு போறது இல்ல, போர் அடிச்சு போறது இல்ல, ஐயோ அவ்வளவுதான்ப்பா. எவ்வளவு என்ன வாங்கினாலும், 10 கோடி ரூபாய் கொடுத்து என்ன வாங்கினாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சலிச்சு போதுங்க, போர் அடிச்சு போகுது. அப்படி போர் அடிக்காத வாடாத எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு சுதந்திரம் உனக்காக நான் வச்சிருக்கிறேன்ற கடவுள், அதை பார்ப்போமா? அது பெருசா தெரியாதா நம்ம கண்களுக்கு? ஒருபோதும் வாடாத, ஒருபோதும் நீ சலிச்சு போக முடியாத ஒரு சுதந்திரம் உனக்காக நான் கொடுக்க போறேன். ஏன்னா அதிசயம் பெருசுங்க. பாவத்தினால் தீட்டுப்படாத சுதந்திரம். ஏன்னா பாவமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கு. காலத்தினால் வாட முடியாத சுதந்திரம், ஏன்னா காலமே இல்லாத ஒரு இடத்துல அந்த சுதந்திரம் நமக்காக இருக்குங்க. என்ன ஒரு சுதந்திரம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சுதந்திரத்தினுடைய சப்ஸ்டன்ஸ், தன்மை வந்து அழியாது. அந்த சுதந்திரத்தினுடைய சுத்தம் தீட்டுப்படாதது. அந்த சுதந்திரத்தினுடைய அழகு வாடாதது. அதை நம்ம பார்க்கிறோம். என்ன அதிசயம்! இதுக்கு தான் என்ன சொல்றார் பேதுரு, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, என்ன சொத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. உலகத்துல என்னங்க இருக்கு இப்படி? யோசிச்சு பாருங்களேன் கொஞ்ச நேரம். எல்லாம் பழசாயிரும், எல்லாம் பழசாயிரும், எல்லாம் பழசாயிரும். வீடு பழசாயிரும், அழுவி போயிரும். ஒருவேளை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்கலாம். நான் செத்த பிறகு ஒரு நாள் அது உடஞ்சி கீழே விடுவோம், தெரியுமா உங்களுக்கு? உடஞ்சி அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். நம்ம பணத்தை ஸ்டாக்ஸில் வச்சுருக்கலாம், அங்கே வச்சுருக்கலாம், மார்க்கெட் எல்லாம் போய் அழிஞ்சு போயிடும், தங்கம்லாம் போயிடும். இல்லைனா எல்லாம் இருந்த போதும் எதுவுமே அனுபவிக்க முடியாத ஒரு வயசு நமக்கு வந்துடும். போது புரியுதுங்களா? வயசான காலத்தில் இன்னுமே இன்னும் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற ஒரு காலம் நமக்கு வந்துடும், எந்திரிக்க முடியாத ஒரு காலம் நமக்கு வந்துடும். அதனால எல்லாம் லீர ஒரு உலகத்தில், இல்லைனா எல்லாத்தையும் விட்டு போகிற ஒரு காலம் நமக்கு வந்துடும். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இந்த உலகத்தில் இருக்கிற குணாதிசயம் உடைய சுதந்திரம் இல்லை. அதனால நம்ம நம்மளை கேட்டு பார்த்துக்கணும், எங்கே நம்மளுடைய கவனம் இருக்குது? இயேசு அதான் கேட்குறார், எங்கே உங்களுடைய கவனம் இருக்குது? எங்கே உங்களுடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கேயே உங்கள் இருதயம் இருக்கும். இயற்கை விலகி தவிர்க்க முடியாது. அது எங்க உங்க கவனம் இருக்கு? இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு போய் அழிஞ்சு போய் அழுவக்கூடிய, வாடக்கூடிய, தீட்டுப்படக்கூடிய காரியங்களையே அவங்களுடைய கவனம் இருக்கிறதா? அழியாததும் வாடாததும் நித்தியமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காரியங்களும் உங்க கவனம் இருக்குதா? அதான் நம்ம பார்த்துக்கணும். இப்படி ஒரு சுதந்திர தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை பத்தி பார்ப்போமே, அதோட அதிசயங்களை, அதோட பாதுகாப்பை தொடர்ந்து பார்ப்போமே. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பாஸ்டர். என்ன நல்லா இருக்கு, சுதந்திரம் நல்லா இருக்குது. ஆனா கடவுளுக்கு ஸ்தோத்திரம் தான் செலுத்துறான்னு வருது. ஒருவேளை அந்த சுதந்திரத்தை நான் இழந்து போயிட்டேன்னா, ஒரு கேள்வி நமக்கு வருது. ஒருவேளை வேற யாராவது கொடுத்துட்டாருன்னா, கடவுள் எனக்கு கொடுக்காம வேற யாருக்காவது எடுத்துட்டாங்கன்னா, நமக்கு அந்த சந்தேகம் வருது. அதுக்கு பேதுரு கொடுக்குறாரு பாருங்களேன், வேற யாராவது திருடிட்டு போய் முடியுமா, வேற யாராவது கொள்ளை அடிச்சுட்டு போயிட முடியுமா? அஞ்சாவது வசனத்துல பாருங்களேன், கடைசி காலத்தில் வெளிப்பட்ட ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களுக்காக பரலோகத்துல, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ரிசர்வ்ட் இன் ஹெவன் ஃபார் யூ. ரிசர்வ்டுனா என்ன தெரியுங்களா? உங்க பேரை போட்டுட்டு, உங்க பேர்ல எழுதியாச்சு, உங்களுடையது ஆயிருச்சு, உங்க பேரை போட்டு இது வேற யாரும் தொட முடியாதுன்னு என் பேரை போட்டு ஆல்ரெடி பரலோகத்துல வச்சிருக்க. என்ன அதிசயம்! சுதந்திரம் அப்படி வச்சு ஏமாத்துறவர்ல பொய் உரையாத தேவன் உன் பேரை போட்டு உனக்காக ரிசர்வ் பண்ணி அங்க வச்சிருக்குப்பா. அது உனக்காக ரெடியா இருக்குப்பா வாங்கிக்கிறதுக்கு. ரிசர்வ்ட் ஃபார் யூ அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. முதல் தடவை யூன்னு பயன்படுத்துற அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்று போடல, பிரான்சிஸ் ஃபார் யூ, அருண் ஃபார் யூன்ற மாதிரி உன் பேரை போட்டு அங்கே சுதந்திரம் ஒன்று வச்சிருக்கு. அழியாத வாடாத மாசற்ற சுதந்திரம் உன் பேரில் அங்கே ரெடியா இருக்கு. தொடர்ந்து இன்னும் ரிசர்வ்டுனா என்ன தெரியுமா? பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க ஆச்சரியம்? என்னங்க பரலோகத்தில் எவனா திருட முடியுமா? ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப சேஃப் பிளேஸ் பரலோகம் தான் இயேசு நமக்கு சொன்னார். அங்க புலி வராது, திருடம் வரமாட்டான். அந்த பரலோகத்திலே உனக்காக காக்கப்பட்டிருக்கிறது, அங்கேயே பாதுகாப்பு போட்டிருக்கு. ஏன்? இது முரளிக்காக ஏற்பட்ட சுதந்திரம் வச்சிருக்க, அதை இழக்க முடியாது. அதனோட பாதுகாப்பு பாருங்களேன், அதை இழக்க முடியாது. நிரந்தரமா உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அன்பான தேவன், பாவத்தில் மரித்திருந்த நம்மள தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் மறுஜென்மம் கொடுத்து ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் நமக்காக பரலோகத்தில் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். இவர் ஸ்தோத்திரிக்கவானா? இவருக்கு தகுதியான ஸ்தோத்திரத்தை நம்ம மனசு கொடுக்காதா? நம்ம மனசு நன்றி வராதா? இவ்வளோ கேரி காரியத்தை செஞ்ச தேவனுக்கு நம்ம மனசுல நன்றி ஏறெடுத்து வராதா? கடைசியில் ஒரே ஒரு கேள்வி இருக்குங்கன்னு நம்ம கேட்கலாம். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், அதை சொல்லிட்டீங்கன்னா நான் ரொம்ப மனப்பூர்வமாக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். ஒரே ஒரு கேள்வி தான், என்ன கேள்வி அடுத்ததாக? எனக்கு தெரியும் அந்த சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு. ஆனால் இந்த உலகம் சோதனையில் நிறைந்திருக்கு, பாவத்தில் நிறைந்திருக்கு, எவ்வளோ சோதனைகள் வருது, துன்பங்கள் வருது. ஒருவேளை அந்த சுதந்திரத்தை அடைய முடியாமல் நான் விழுந்து போனேன்னா, நான் ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டேன்னா, கேள்வி இருக்கா? நான் ஒருவேளை பரலோகத்துக்கு போகாமல் அது ஏமாந்து போச்சுன்னா, வேற யாராவது அந்த சுதந்திரம் கடவுள் கொடுத்துட்டாருன்னா, அதுக்கும் பேதுரு பதில் கொடுக்குறார். பாருங்களேன் என்ன போட்டிருக்கு, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு என்ன போட்டிருக்கு தெரியுமா? தேவன் வந்து அந்த சுதந்திரத்தை மாத்திரம் காத்துக்கிட்டு இல்ல, அந்த சுதந்திர வாளிகளான உங்களையும் பலத்தினாலே உங்களையும் காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு போட்டிருக்குங்க. உங்களையும் தேவன் காத்துக்கிட்டு இருக்கிறார். என்ன தேவ, நான் காக்கப்பட்டிருக்கிறேன்னா? ஆமா, தேவ பலத்தினால் உங்களை காத்திருக்கிறார். தேவ பலம் வந்து முன்னாடியும் பின்னாடியும் மேலையும் சைட்லயும் ஒரு போர் வீரங்க மாதிரி செக்யூரிட்டி பார்த்துருக்கீங்களா நீங்க? தேவ பலம்னா சர்வ வல்லமையினுடைய ஆண்டவருடைய பவர் வந்து நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்மளை காத்துக்கிட்டு இருக்கான். அந்த சுதந்திரவாளிகள் நம்ம இல்லையா? இந்த உலகத்துல நம்ம அழிஞ்சு போக கூடாதுன்னு நமக்கு பாதுகாப்பு இருக்குங்க. அதான் பேதுரு சொல்றாரு, அந்த சுதந்திரத்தை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்லாம அந்த தேவன் உன்னையும் பாதுகாத்துட்டு இருக்கார். எப்படி? தன்னுடைய பலத்தினால், அவருடைய பவர். யாருடைய பவர் இது? சர்வ வல்லமை தேவனுடைய பவர் நம்மளை பாதுகாச்சுன்னா, தேவன் நம் பட்சமானால் நமக்கு விரோதமான இருக்கிறவன் யார்? யாருங்க நம்மளை நரகத்துக்கு கொண்டு போக முடியும்? யாருங்க நம்மளை விழு வைக்க முடியும்? அந்த சுதந்திரவாளிக்கு, சுதந்திரவாளிகள் நம்ம, நம்ம தேவ பலத்தினால் காக்கப்படுகிறோம், காக்கப்படுகிறோம். பாருங்களேன் என்ன அதிசயங்க, என்ன அதிசயம்! இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம பொக்கிஷத்து சுதந்திரத்தை காக்கிறது மாத்திர நம்மளையும் காக்கிறார். ஆகவே இனி நமக்கு பயமேன்னு ஒரு பாட்டு வருது. இனி நமக்கு பயமேன், நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். நம்ம சுதந்திரத்தை யாரும் எடுக்க முடியாது, நம்மளை யாரும் அழிக்க முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் இது மந்திரம் மாதிரி இல்லை, மனப்பாடமா நம்ம மனசுல இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏன் அவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அந்த ஜெனிப்பிப்புனாலே நமக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை ஏற்பட்டது. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் நமக்காக பரலோகத்தில் ரிசர்வ் பண்ணி பாதுகாக்கப்படுகிறது. அந்த சுதந்திரவாளிகளான நம்ம தேவ பலத்தினால் பாதுகாக்கப்படுகிறோம். எவ்வளோ பாக்கியவான்கள் நம்ம, எவ்வளோ பாக்கியவான்கள் நம்ம. எனக்கு டயர்டு தான் ஆயிடுச்சு, சர்மனை பிடிக்கணும். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பாக்கியவான்கள். நினைச்சு உங்க எல்லாருக்கும் ஒரு பூமாலை போடணும்னு வருது. என்ன பாக்கியவான்கள்! நீங்க செத்த பிறகு பூமாலை போட்டு அனுப்புறாங்க, உயிரோடு இருக்கும் போது போட்டு உங்களை புகழணும். தேவனால் பிறந்தவர்களே பாக்கியவான்கள் நீங்க, பெரிய பாக்கியம். கடைசி காலத்தில் வெளிப்படும் ரட்சிப்புக்கு ஏதுவான. இன்னொன்னும் வயிறு ரொம்ப இருச்சுங்க, இன்னுமே ஒரு ஒன்னும் சாப்பிட முடியாதுன்னு கடைசியே ஒரு டிஷ் எடுத்துக்கப்பா ஸ்வீட்டு கொடுக்குற. என்ன தெரியுமா, இந்த ரட்சிப்பை எவ்வளோ போட்டு மகிழ்றியே, அந்த ரட்சிப்பினுடைய சாம்பிள் தான் உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ரட்சிப்பை வெறும் டேஸ்ட் தான் பார்த்துருக்கு. அந்த ரட்சிப்பு முழுமையா வெளிப்படுறது எப்போ தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி நாள் அவர் வரும்போது அதனுடைய ரட்சிப்பினுடைய அனுபவம் உனக்கு முழுசா கிடைக்க போகுது. எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு அப்போ தெரிய போகுது. இப்போ கிடைக்கிறதெல்லாம் வெறும் சாம்பிள். அந்த பாருங்களா, அப்படிதான் போட்டிருக்கு. கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான். என்ன, நான் ரட்சிக்கப்பட்டாச்சே அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல, வெறும் ஒரு டிராப் தான் குடிச்சிருக்க ரட்சிப்பை பத்தி. அந்த ரட்சிப்பின் முழுமை வரப்போது, அந்த ரட்சிப்பின் முழுமையை அனுபவிக்க போற இயேசு கிறிஸ்து வரும்போது அது வரப்போதுன்னு கடைசியில் அவர் பேதுரு முடிக்கிறாருங்க. என்ன அதிசயம், என்ன பாக்கியம், என்ன வசனங்க பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆனா கடைசியில நம்ம சொல்லணும் பயன்பாடுக்கு. நான் என்ன செஞ்சாலும், என்ன பாவமா நடந்தாலும் தேவனால் நான் காக்கப்படுகிறேன்னா, ஆமாங்க, நான் சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம். நான் போய் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையின் படி நடந்தா நான் காக்கப்படுகிறேன். எதினால் காக்கப்படுகிறீர்கள்னு வருது, தேவ பலத்தினால். இன்னொன்னும் அதுல சேர்க்கிறாரு, என்னது யாராவது பார்த்து சொல்றீங்களா பாப்போம். தேவ பலத்தினால், அப்புறம் தேவ பலத்தினால் காக்கப்படுகிறீர்கள், அப்புறம் விசுவாசத்தை கொண்டு. தேவ பலனும் விசுவாசத்தையும் பிரிக்க முடியாது. நம்ம எப்படி விசுவாசம் இல்லாம ரட்சிக்கப்படுறது இல்லையோ, விசுவாசம் இல்லாம காக்கப்படுறது இல்லை. அதான் நம்மளுடைய பங்கு. கண்டவன் கடியவன்லாம் அவர் காக்கிறது இல்ல. எவன் விசுவாசத்துல இருக்கோ, தேவன் நம்மளை காக்குறாருன்றதுக்கு வெளி அடையாளம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப விசுவாசத்துல வளர்றவனா இருக்கிறேன், விசுவாசத்துல முன்னேறவனா இருக்கிறேன். அது என்ன அடையாளம்? தேவன் எனக்குள்ள விசுவாசத்தை உற்பத்தி பண்ணி ஊக்குவித்து என்ன தேவ பலத்தினால என்னை காத்துட்டு வர்றேன். அதான் நம்மளுடைய கடமை. என்ன வாழ்க்கை இருந்தாலும், என் இஷ்டம்படி எப்படி வாழ்ந்தாலும், நான் பரலோகத்துக்கு போய் எனக்கு சுதந்திரம் இருக்கு, தேவ பலம் என்னை காக்குறவரன்னு நினைச்சுக்க கூடாது. விசுவாசத்தினாலே காக்கிறதான் அதான் நம்மளுடைய கடமைங்க. நாம் விசுவாசத்துல வளர்றவரா இருக்கிறோம், விசுவாசத்துல தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். விசுவாசம் இல்லாம நம்ம ரட்சிக்கப்படுறது இல்லை, விசுவாசம் இல்லாம நம்ம காக்கவும் படுறது இல்லை. விசுவாசத்தினால் நாம் காக்கப்படுகிறோம். தேவ பலனும் விசுவாசமும் ரெண்டும் ஒன்னா வேலை செய்யும். அது விடாமுயற்சியின் விசுவாசம், விடாமுயற்சி. விசுவாசத்தை விடாமுயற்சியா நான் செல்றதுதான் நான் காக்கப்படுகிறேன் அப்படின்னு பாக்குறோம். சரி, நம்ம முடிப்போம். இந்த அருமையான வசனங்களை பார்த்து முடிச்சிருக்கிறோம். பேதுரு கடைசியா என்ன சொல்றாரு தெரியுமா? இதெல்லாம் சொல்லி
முடிச்சுட்டேன்
இல்ல போதும். அவருடைய பாயிண்ட் என்ன? நீங்க எந்த வாழ்க்கையின் சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதை பத்தி பேதுரு காக்கறாரு. பேதுரு என்ன, ரோம்ல பிக்னிக்கா பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் கொஞ்சம் மாதங்கள் தாங்க, பிடிச்சி மனுஷனை தலகீழா சிலுவையில் அறைய போறாங்க. பயங்கரமான நிலையில இருந்து எழுதுறாரு அவரு. அவர் பிக்னிக்ல இல்லாங்க, அந்த பேதுரு எழுதுறாரு. நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதை பத்தி இல்லை. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ, எவ்வளோ கடன் இருக்கோ, எவ்வளோ வியாதி இருக்கோ, அது விஷயம் இல்லை, பாயிண்ட் இல்லை. எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் தேவன் உங்களுக்கு செய்திருக்கிறத நினைச்சு அவரை ஸ்தோத்தரிக்க முடியும், நீங்க அவரை நன்றி செலுத்த முடியும். அப்படித்தாங்க நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க. தாவீது எடுத்தோன்னா மகன் கொல்ல போறான், போர் படை வருது, கல்லுக்கு குகையில உட்காந்துக்கிட்டு எழுதுற, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். அப்படி நம்ம ஸ்தோத்தரிக்க முடியுங்க. அந்த ஸ்தோத்திரம் அவரை செலுத்தணும். நம்ம யாரு, நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் நினைச்சும் போது இந்த உலக காரியங்களா நம்மள சோர்பாக்க முடியும். அவன் அந்த உலகம் வாழ்வை நான் காத்திருக்கிறேன், இவ்வுலக பாடு என என்ன செய்திடும். அதாங்க நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் ஸ்தோத்தரிக்கணும். அவருடைய ஸ்தோத்திரம் வந்து பேதுரு அப்படியே ஸ்தோத்தரிக்கிற, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி நன்றி, அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படியா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வருது அவருடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேற ஒண்ணுமே அவருக்கு ஸ்தோத்திரம், 15 நிமிஷம் ஸ்தோத்திரம். அப்படியா பேதுரு ஸ்தோத்திரம் செலுத்துற. எவ்வளவு சத்தியம் தியாலஜி அதுல அரங்கி இருக்கு பாருங்களேன். நம்ம அறிவோடு தேவனை ஸ்தோத்தரிக்கணுங்க. அறிவில்லாம உளர்றது இல்லை ஸ்தோத்திரம், தோத்தோன்றது இல்லை. அறிவோடு தான் நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறாருன்னு புரிந்து அதுல பிரகாசிக்கப்பட்ட மனசோடு கொழுந்துட்டு எழுகிற இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறது தாங்க உண்மையான ஸ்தோத்திரம். அப்படிதான் பேதுரு ஸ்தோத்தரிக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் ஏன் அடுக்கிட்டு போறாரு பாருங்களா, தியாலஜி அடிக்கிட்டு போறாரு. அதை நினைச்சுதான் ஸ்தோத்திரம். மனதோடு அவரை ஸ்தோத்தரிக்கணும். அப்படிப்பட்டவர்களா தேவன் நமக்கு உதவி செய்யட்டும், பரிசுத்தாவி நமக்கு உதவி செய்யட்டும். பேதுரு அப்படிதான் ஸ்தோத்தரிக்கிறத பார்க்கணும். கடைசியாக மறுபடியும் பறக்காதவர்களுக்கு வேதம் உங்களுக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்குது தெரியுமா? உங்களுக்கு மறுபடியும் பறக்காதவர்களுக்கு உங்களுக்கும் ஒரு சுதந்திரம் வேதம் வச்சிருக்குதுன்னு சொல்லுது. அந்த சுதந்திரம் இன்னும் முடியல, அதுக்காகத்தான் இன்னும் உயிரோடு நீங்க இங்க இருக்கீங்க. அந்த சுதந்திரம் ஒரு நாள் முடிய போது அப்போ டக்குன்னு உங்க உயிர் போயிடும். அந்த சுதந்திரத்துக்கு ஒவ்வொரு நாளும் இங்க இருந்து நீங்க சேர்த்துட்டு போறீங்களா? இது யாருக்கு? மறுபடியும் பறக்காதவர்களுக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? அந்த சுதந்திரம் எனக்காக இருக்குதா? ஆமா, ஒரு நாளும் இன்னைக்கும் நீங்க அந்த சுதந்திரத்துக்கு டெபாசிட் பண்ணிட்டு போறீங்க. என்ன அந்த சுதந்திரம்? ரோமர் படிங்களா, ரோமர் 2:4. மறுபடியும் பறக்காதவர்களுடைய சுதந்திரத்தை பத்தி பார்ப்போம். 4
அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீரிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அட்டை பண்ணுகிறாயோ?
தேவனுடைய தயவு, கடவுள் இவ்வளவு அன்பா இருந்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்து உன்னை அழைக்கிறாரே, அதை குறித்து நீ அசட்டை பண்ணா என்ன போட்டிருக்கு? அசட்டை பண்ணுகிறாயோ? அது உனக்கு சாதாரணமா தெரியுதா? மத்ததெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பேன், டிவி படம் 3 மணி நேரம் பார்ப்பேன், தேவன் உன்னை அழைக்கிறாரு, அவருடைய ரட்சிப்பை கொடுத்து அழைக்கிறாரு, அது உனக்கு அசட்டை பண்றியாத? என்ன பண்ற அதனால என்ன?
மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே.
தேவனுடைய நீதி வெளிப்படுற ஒரு நாள்னா பயங்கரமான வார்த்தைகள். யோசிச்சு பாருங்க, நான் ரொம்ப பயந்து வேர்த்து கொட்டு போனேன் அதை படிச்சு. தேவனுடைய கோபாக்கினை நாளில் கோபாக்கினைய குவித்து கொண்டு ஒரு நாளும் சாமனை கேட்டுட்டு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு நீ இயேசு கிட்ட வராம வாழுகிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தண்டனைய கோபாக்கினை குவித்து கொண்டிருக்கிறாய், குவித்து கொண்டிருக்கிறாய். அந்த பாத்திரத்துல இன்னும் அதிகம் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு இருக்கு கப்பு பாதி பண்ணி வச்சிருக்கிற, இன்னும் கோபம் அது முழுமை அடையும் போது உன் உயிர் இந்த உலகத்திலேருந்து போகும். அதை போய் அனுபவிக்கிறதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் வாங்க. அது கோபாக்கினை என்னன்னு தான் ரெவலேஷன்ல இருந்து பார்க்க போறோம். பயங்கரமா இருக்க போகுது. ஆனா அதோடு உங்களை வெளியே அனுப்புறதுக்கு பயமா கூட இருக்குது. ஒருவேளை ஸ்லிப் ஆகி ஏதாவது அடிபட்டு இந்த உலகத்தை விட்டு போனீங்கன்னா நீங்க போய் இறங்குற இடம் ரொம்ப பயங்கரம். சாயந்தரம் வரைக்கும் கிறிஸ்துவ கிட்ட வெளியே இருக்கிறதே ரொம்ப பயங்கரம், உங்களுக்கு தெரியுமா? கோபாக்கினை ஒவ்வொரு நாளும் போய் அந்த கோபாக்கினையில விழுந்துராதீங்க. இந்த உலகத்துல உங்களுக்காக ஒரு சுதந்திரத்தை சேர்த்து வச்சுட்டு போறீங்க, நரக சுதந்திரம். தேவனுடைய சர்வ வல்லமையுடைய கோபம் உங்க மேல டேம் உடஞ்சி இறங்குற மாதிரி இறங்க போகுது, ரொம்ப பயங்கரம். அதுல இருந்து இன்னைக்கு கூட தப்பிச்சுக்கலாம். கோபாக்கினைய விட்டு ஓடுங்க, கிறிஸ்து கிட்ட ஓடுங்க. மனம் திரும்பி இயேசுவை இன்னைக்கு விசுவாசத்தால நீங்க ரட்சிக்கப்படலாம். இன்னைக்கும் அவர் ரட்சிக்கிறார். அந்த சுதந்திரம் வேணாம், பயங்கரமான சுதந்திரம். வரப்போற கோபாக்கினைக்கு தப்பித்து கிறிஸ்து கிட்ட ஓடுங்க. ஜெபம் செய்வோம்.